السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா மேலான தீனை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மிக உறுதியாக இறுதியாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை, இந்த அமானிதத்தை மிக சிறப்பாக அழகாக உம்மத்துக்கு முன்னெடுத்து வைத்தார்கள். நபி அவர்களுடைய 23 வருடத்தின் மதீனாவின் 10 வருடங்கள் மிக பிரதானமானது. 13 வருடங்களாக மக்கா நகரில் பலத்த சோதனைகளுக்கு ஆளாகிய இறுதி தூதர் சையதுல் கௌனேன் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மண்ணில் 10 வருடங்களை மிக சிறப்பாக கழித்தார்கள். மதீனா முனவ்வராவுடைய அந்த மஸ்ஜித் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதுக்கு பல வரக்கூடியவர்களுக்கும் மஸ்ஜிதுகளில் சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக நபி அவர்கள் நிர்வாகம் செய்து அதை கட்டியெழுப்பி ஒரு முன்மாதிரியான ஒரு சூழலை நபி அவர்கள் காட்டிவிட்டு சென்றார்கள். அல்ஹம்துலில்லா, அதை மையப்படுத்திதான் இந்த நாட்டில் 1200 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 2000 வருடத்துக்கு மேலாக அரபிகள் இந்த மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மீது கொண்ட தனி அன்பின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நமக்கு தந்திருக்கிறார். அதை நிர்வாகம் செய்ய, அதற்கு வழிகாட்ட எங்களுடைய முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த ஒரு சிறப்பு உரிமைதான் அந்த வக்ஃப் சபை என்பது. அதுக்கு நாம் அந்த மூதாதையர்களுக்கு பெரிதும் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் நமக்கு இந்த நாட்டில் இந்த மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு வக்ஃப் அக்கவுண்டை நமக்கு உண்டாக்கி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோன்று முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ற ஒன்றையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எங்கு இவைகள் இல்லையோ அங்குதான் இதனுடைய பொறுமதி மனிதனுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அதே போல அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். சென்ற வாரம் இது சம்பந்தமான ஒரு ஜும்மா இந்த மஸ்ஜிதில் நடைபெற்றதாக நான் கேள்விப்பட்டேன். ஆக இந்த நாட்டுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நியமத், இந்த அல்லாஹுடைய அருள்களை நாங்கள் நன்றி உணர்வுடன் பார்த்து ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக இருந்து நாம் இந்த பணிகளை செய்ய வேண்டும். வக்ஃப் சபை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றன. எம்ஆர்சிஏ அதனுடைய அந்த பொறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஜமியத்துல் உலமாவும் தன்னுடைய பொறுப்பை தன்னால் ஆள அந்த சக்திக்கேற்ப சுமார் 98-99 வருடங்களாக இந்த பயணத்தை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்து பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலாவது வேண்டுகோளாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் புரிந்துணர்வுடன் இந்த விஷயங்களை சரிவர புரிந்து கால நேரத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை வக்ஃப் சபை மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு, அதே மஸ்ஜித் ஊர் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டும் பொழுது அதை மதித்து அதை உள்ளத்தால் எடுத்து விவாதம் தர்க்கத்தில் ஈடுபடாமல் அதுக்கு செவிமடித்து நடப்பது நாட்டு முஸ்லிம்கள் அனைவர்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அது நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அதனுடைய டிபார்ட்மெண்ட், அதனுடைய டைரக்டருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் வக்ஃப் சபையுடைய வழிகாட்டலின்படி, இன்னும் அந்த மினிஸ்ட்ரியுடைய வழிகாட்டல்படி, இந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரியுடைய வழிகாட்டல்படி சில விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய நேரத்தில் அதை அந்த விஷயங்களை கருத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லா இந்த நாட்டில் அதிகமான மக்கள் இதை எடுத்து நடக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் துவா. யாரிடத்தில் பலகீனம் இருக்கிறதோ அந்த பலகீனத்தை தயவு செய்து போக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லோரும் ஒரு ஒரு சமூகமாக கட்டி எழுப்பி மஸ்ஜிதுகளையும் நிர்வாகிகளுக்கு உதவியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுமாறு மிக பணி அன்புடன் வேண்டிக் கொண்டு, ஜமியத்துல்லமாவும் 21 மார்ச் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் பல வழிகாட்டல்களை மார்க்க ரீதியாக இந்த COVID-19 எப்படி நீங்க முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு முன்வைத்திருக்கிறது. மஸ்ஜிதுகள் மூடப்படக்கூடாது, அது திறந்திருக்க வேண்டும். ஐவேல தொழுகை நடக்க வேண்டும். ஜும்மாவுடைய ஹுத்பாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வக்ஃப் சபை முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இன்னும் ஜமியத் உலமாவுடைய தெளிவான நிலைப்பாடு. அதில் எண்ணிக்கை தான் ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எனக்கும் ஏந்த மகல்லால நான் ஜும்மா ஹுத்பா நடத்தாமல் இருப்பேன் என்றா, சென்ற காலங்களில் நானும் வீட்டில் தொழுதிருக்கிறேன். மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு 50 பேர் தான் வர முடியும் என்று சொன்னா, நான் அந்த 50வதாக வராம நான் வேறொடத்தில் அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிற காரணத்தினால அதை நான் மதித்து என்னுடைய மஸ்ஜிதுல இந்த மஹல்லால போய் கேட்டால் உங்களுக்கு தெரியும், நான் அதை அவர்களுக்கு விற்று கொடுத்துட்டு நான் அதில் கலந்து கொள்ளாமல் இன்னொருவர் அதில் இருக்கட்டுமே என்ற நிலைப்பாடு நான் எடுத்திருக்கிறேன். அதனால எதிர்காலத்தில் அல்லாஹு தஆலா இந்த சோதனையிலிருந்து எங்களை வெளியாக்க வேண்டும். நாங்க எல்லாரும் இதுக்கு ஒன்றுபட்டு ஒத்தாசையாக இருந்து திமேத்துலமாவுடைய மார்க்க விஷயங்கள்ல நாங்க வழிகாட்டல பெற்று ஒவ்வொருவரும் சிறப்பாக அழகாக இந்த வரக்கூடிய காலங்களில் மஸ்ஜிதுகள் மூடப்பட்டு விடாமல் இதுல நாங்க அந்த சட்டங்களை பேணி 50 பேர் தான் வரணும். அதுல சண்டை சச்சரவுக்கு இடம் கிடையாது. நிர்வாகிகளுக்கு நாம் முழு உதவியாக அதுல இருக்க வேண்டும். உதவி உத்தாசையுடன் இல்லாவிட்டால் அது நமக்கு பெரிய பாதிப்பதையும் அது ஆபத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சமூகத்துடைய கண்ணியம், உயர்வு, பாதுகாப்பு அது எதுல தங்கியிருக்கிறது? கண்ணியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வழிபடுதல் தங்கியிருக்கிறது. வழிபடுதல் என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டிவிட்டு சென்ற மிக முக்கியமான குர்ஆன். அத்துல்லாஹு அத்துல் ரசூல் உல் அம்ரு மின்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களோட பொறுப்பான நிர்வாகிகள் தலைவர்களுக்கும் நீங்க வழிபட வேண்டும் என்று குர்ஆன் கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அது மஸ்ஜிதாக இருக்கலாம், அது ஜமியாவாக இருக்கலாம், அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தேவைதான் இந்த காலத்துடைய தேவை. அது ஒவ்வொருவரும் வழிபட்டு முன்மாதிரியான ஒருவராக நாங்கள் வாழ வேண்டும். மஸ்ஜிதுகளில் உள்ள நிர்வாகிகள் தைரியமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான். அதை கருத்து கெடுத்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்ன நோவிச்ச மாதிரி யாருமே நோவிக்கப்படவில்லை, என்னக்கு அச்சுறுத்தல் தந்தது மாதிரி யாருமே அச்சுறுத்தல் எனக்கு தர இல்லை, வேற யாருக்குமே கொடுக்க இல்லை. என்னை முன்னால வந்த நபிமார்களுக்கு இப்படி அச்சுறுத்தல் இவர நோவின கொடுக்கப்பட இல்லை. இதுவும் நபி அவர்களுடைய ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சிலர் சில விஷயங்களை பேசுவார்கள். ஆனா எங்கட குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா, நான் எப்படி இந்த மார்க்கத்தை தீன எனக்கு தந்த சக்திக்கேற்ப நான் எப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். ஷரியத்துடைய சில விஷயங்கள் இருக்குது, இந்த நாட்டில் எங்களுக்கு அமல்படுத்தவே இயலாது. சில இஸ்லாமிய நாடுகள் கூட அதை அமல்படுத்துறாங்க. ஒருவர் குற்றம் செய்தால் அவருடைய கையை வெட்டுவது என்பதே அது இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய நாட்டில் அதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது. எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமான சில விஷயங்களை மார்க்கம் தந்திருக்கிறது. திருமணத்துக்கு ஒரு சட்டத்தை தந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு காதி கோட்டிருக்கிறது. அதுல சில குறைபாடுகள் இருக்கும், அத பேச்சுவார்த்தையில அழகான முறையில இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கு தேவையான ஷரியாவுடைய வரையறைக்குள்ள இருந்து கொண்டு எப்படி நாம் அதை வழிநடத்த வேண்டும், அதுல பெண்களுக்கு அநியாயம் நடக்காமல், அதுல ஆண்களுக்கு அதுல தவறுகள் நடக்காமல், ரெண்டும் பேலன்ஸான முறையில இந்த சட்டம் அல்ஹம்துலில்லாஹ் சட்டம் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும். அதை வழிநடத்தக்கூடியவர்கள், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதுல சில பிழைகளை செய்யும் பொழுதுதான் அந்த சட்டத்தை பற்றி அதை விமர்சிக்கக்கூடிய நிலைமைகள் உலகத்தில் உருவாகிறது. சில சில விஷயங்கள்ல காலம் சில மாற்றங்களை நாடி நிற்கிறது. அதை அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல முடிவுகளுக்கு வர வேண்டும், ஒற்றுமையாக ஒன்றுபட்ட முடிவுகளுக்கு வர வேண்டும். பக்கம் சபையிலும் சில சட்ட திருத்தங்கள் தேவைப்படும், அதையும் ஒரு அழகான முறையில தீர்மானித்து, அதே போன்று இந்த நாட்டுடைய அனந்தர சொத்துடைய அந்த சட்டங்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இவைகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் அதுவும் மச்சதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வேண்டிக் கொள்கிறேன், மக்கள்சபை இன்னும் எம்ஆர்சிஏ ஜெமியத்துல்லமா என்ன வழிகாட்டல்களை தந்திருக்கிறோமோ அதை ஒவ்வொன்றையும் மதிச்சு அதுக்குரிய இடத்தை கொடுத்து அது சொல்லக்கூடிய விதத்திலே ஒவ்வொருவரும் நடந்தோம் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா வெகு சீக்கிரம் இந்த நாட்டுக்கு ஒரு இரண்டாவது எடுத்தும் இந்த பயங்கரமான கோவிடுடைய தாக்குதல் ஏற்பட்டு ஒரு அச்ச பீதியில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் மக்களுக்கு வலியுறுத்துகிறேன், கவலை வேண்டாம், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்த அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த அல்லாஹ், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த மன தைரியத்துடன் தளர்ந்து விடாமல் கவலைப்படாமல் யாருமே மனதில் சுமைகளை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் அனைவர்களும் உலமாக்களுக்கு உதவியாக இருந்து மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலங்களிலும் 50 பேர் தான் என்று இருந்தால் அந்த 50 பேருக்குள்ள வைத்துக் கொள்ளுவாரும். சில சில சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்ளணும். ஒரு தீர்மானம் ஏக மனதாக எடுத்திருக்கிறோம். அது என்னது? ஒரு மஸ்ஜிதுல செய்ய முடியாட்டி தக்கியா ஜாவியா இன்னும் அதை PHI வழிகடத்தக்கூடிய இடங்கள்ல செய்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக விவரம் தேவைப்படும் என்று சொன்னா ஜம்மியத் உலமாவை நாடுமாறும் சொல்லியிருக்கிறோம். அதனால் திரும்ப ஒரு விடுத்தம், இதை நான் மிக பணிவாக தயவாக அன்பாக இந்த நாட்டு மக்கள் மஸ்ஜிதோடு முதல் சப்பல சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களும் மிக தயவாக வேண்டிக் கொள்ள வேண்டும். சில நேரம் ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும், மாறி மாறி சில இடத்துல இந்த ஹைவேல தொழுகையிலையும் ஒரு 2 நேரம் தொழுவிக்க வேண்டும். மக்களுக்கு ஆர்வம் இருக்குது, நான் தொழுவணும் என்று. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நிர்வாகிகள் மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுத்து, இந்த நேரத்தில் நிர்வாகிகள் மஸ்ஜிதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து மஸ்ஜிதுல கொஞ்சம் இருந்து மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கவனத்துக்கு எடுத்து யாருமே சண்டை சச்சரவுக்கு போறதில்லை, நிதானமாக இந்த காரியங்களை விட்டுக் கொடுப்ப கொண்டுதான் நாங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை நான் இதை இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது மேலான சகோதரர்களே, நாம் இந்த 6-7 மாதமாக கோவிட பத்தி தான் பேசி வந்தோம். இந்த நாட்டிலிருந்து நீங்கி விட்டதோ என்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்தது. திடீரென்று இந்த சோதனை வந்திருக்கிறது. அதுக்கு நாம் அரசாங்கத்துக்கும் இன்னும் சுகாதார அமைச்சுக்கும் வக்ஃப் சபைக்கும் MRCAக்கும் ஜமீத் உலமாவுக்கும் எல்லோருக்கும் உதவியாக இருந்து இதை திரும்ப இதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஒரு முறையை கையாண்டு என்னென்ன சுகாதார அடிப்படையில எமக்கு வழிநடத்தப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் ஆத்மீக அல்லாஹுடைய தொடர்பை நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம். அல்லாஹுடைய தொடர்பு மிக முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மருத்து ஃபவயஷ்ஃபி, எனக்கு நோய் ஏற்பட்டால் சுகத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். நிச்சயமாக இந்த சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வினால் இதை ஒரு சில நாட்களில் ஒரு சில வினாடிகளில் அப்புறப்படுத்த முடியும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், அல்லாஹ் இடத்துல கேட்போம். நாங்க சஃபருடைய மாதத்தில் இருக்கிறோம். அடுத்து வரப்போகிறது ரபீல் அவ்வலுடைய மாதம். ரபீல் அவ்வலுடைய மாதம் எங்களுடைய இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத் ஆகிய மாதம். அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் வஃபாத் ஆகிய மாதம். அந்த நபி அவர்கள் விட்டுவிட்டு சென்ற சொத்தை, நபி அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை, நபி அவர்கள் நமக்கு காட்டிவிட்டு சென்ற அந்த மஸ்ஜிதை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். நபி அவர்கள் காட்டிவிட்டு சென்ற இந்த வரக்கூடிய ரபீல் அவ்வல், ரபீல் அவ்வலுடைய மாதத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா முடியுமான வரைக்கும் ஷமாயிலு திருமுதிய வாங்க வேண்டும், படிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லா இன்று இவைகள் நெட்லையும் இருக்குது. ஷமாயிலு திருமுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைய ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டி தந்திருக்கிறார். சஹாபாக்கள் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய அந்த பிறந்த இருந்த இந்த மாதத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிறப்பானது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வந்த பிறந்த வஃபாத்தாகிய இந்த மாதத்தில் நாம் அதிகமான நல்ல உபதேசங்களை செய்து நபியுடைய வாழ்க்கைய மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் நபியுடைய அந்த பிறந்த வஃபாத் ஆகிய மாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, மூர்த்திகள் வைத்து உற்சாகப்படுத்தி மக்களுக்கு நபியுடைய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தும். உலகத்தில் எந்த அளவுக்கு பேசினாலும், எந்த அளவுக்கு எழுதினாலும், எந்த அளவுக்கு அதை பற்றி சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக அது சொல்லி முடிக்க முடியாத அளவு சிறப்புகளை அல்லாஹ் அந்த இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அவர்கள் மதீனால ஒரு அலமா மகத்தான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிவிட்டு சென்றார்கள். நான் இன்றே பேச இருந்த தலைப்போ வெறுமனே இதை மட்டும் நான் பேச வேண்டும் என்று நான் உத்தேசித்திருந்தேன். ஆனால் இந்த நாட்டுடைய சில அசௌகரியமான நிலைமை காரணத்தினால் இந்த சில வழிகாட்டல்கள் அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் இதை எல்லோரும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொன்னவனாக நான் என்னுடைய தலைப்பை இங்கு சற்று பேச விரும்புகிறேன். நான் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி வருகிறேன். அதுதான், முஸ்லிம்களாகிய நாம் என்றும் இந்த நாட்டு பற்றுடன் இருந்திருக்கிறோம். நாம் அல்லாவை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம், தீனை நேசிக்கிறோம். அல்லாவையும் அல்லாஹுடைய அல்லாவினால் வைக்கப்பட்ட குரானையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களால் தரப்பட்ட ஹதீஸ்களையும் சஹாபாக்களையும் அதை பாதுகாத்தவர்களையும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் வலிமார்களையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களையும் உலமாக்களையும் ஒவ்வொரு மூமினையும் நேசிக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கக்கூடியவர்கள். மனித நேயம், மனிதனை மதித்து நடப்பது என்பதை நபி அவர்கள் நமக்கு காட்டிவிட்ட ஒரு மாபெரும் செல்வம் சொத்தாக இருக்கு. அதனால் நாம் பிறந்த பூமியை நேசிப்பது, அதற்கு நாம் நேர்மையாக நடந்து கொள்வது நம்மீது உள்ள ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டை நேசிப்பதுடன் எப்படி நான் நபியை நேசிக்கிறதாக இருந்தால், நபியின் மீது மிக நேசம் வைத்தவர் தான் அபூ தாலிப் அவர்கள். ஆனால் நபி அவர்களை பின்பற்றவில்லை. அல்லாஹு தஆலா அதுக்காக வேண்டி இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அவர் உங்களுக்கு உங்களுடன் நேசமாக இருந்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். இன்னகலா தஹ்தி இலா ஸிராத்தில் முஸ்தகீம், எந்த பாதை நீங்கள் காட்டி சென்றீர்களோ அந்த பாதை அவர் ஏற்றுதான் ஆக வேண்டும். பிலால் ஹபஷி ஏற்றுக்கொண்டார், சல்மான் பாரிஸ் ஏற்றுக்கொண்டார், சுஹைப் ரூமி ஏற்றுக்கொண்டார், இவர்கள் எல்லோரும் தமீமுத்தாரி ஏற்றுக்கொண்டார், அப்துல்லா இப்னு ஸலாம் ஏற்றுக்கொண்டார், யூதராக இருந்தவரும் ஏற்றுக்கொண்டார், மஜூசியாக இருந்தவரும் ஏற்றுக்கொண்டார். என்னென்ன துறையில, எந்தெந்த நாட்டில், எந்தெந்த மார்க்கத்தில், எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அனைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்தினார். அது போன்றுதான் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த சமூகம் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுடைய குழந்தைகளை, வாலிபர்களை இந்த நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக தயாரித்து எடுங்கள். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, இந்த நாட்டில் ஏற்பட்ட சில நல்ல முயற்சிகளின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா தீனுடைய கவலை, சிந்தனை, உலமாக்களுடைய பங்களிப்பு, நல்லடியார்களுடைய துவா, ஒவ்வொருவருடைய முயற்சி, துவா, பங்களிப்பின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா பல கயிர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த கயிர்கள் அது மஸ்ஜிதுடைய வடிவத்திலாக இருக்கலாம், மதரசாவுடைய வடிவத்திலாக இருக்கலாம், உலமாக்களுடைய வடிவத்தில் இருக்கலாம். அதுல சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபடக்கூடிய அதே நேரத்தில் சில விஷயங்கள் எங்களிலிருந்து வெளியாக வேண்டும். அது என்ன வெளியாக வேண்டும் என்றால், எப்படி நாங்கள் ஆத்மீக மேம்பாடுக்காக பாடுபடுகிறோமோ, தக்வா, உள்ளச்சம், தவக்குல், அஹ்லாக், நல்ல பண்பு, நல்ல சிபத்துகள், நல்ல பணிவு, அந்நியர்களோட பழகும் விதம், எங்களுடைய குடுக்கல் வாங்கல், மஸ்ஜிதுக்கு 50 பேர் தான் இருந்தா 50 பேர் தான் வரணும், அவ்வளவுதான். ஜும்மாக்கு 50 தான், 51வது வந்து ரோட்ல கியூ அடிச்சு கொண்டு நின்று எனக்கு நீ தர வேண்டும் என்ற போராட்டம் ஒன்றும் தேவையில்லை. வீட்டில இருங்க, நானும் ஃபாலோ பண்றதுக்கு ஆயத்தமாக இருக்கு. இதுதான் ஒரு சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு அது காரணமாக அமைகிறது. அதனால இந்த இடத்துல நாம் ஆத்மீக மேம்பாட்டில் ஈடுபடுறது போல கல்வியுடைய, பொருளாதாரத்துடைய, அரசியலுக்குரிய, இன்னும் நாம் இந்த விஷயங்கள்ல நாம் விவசாய துறையிலையும், தொழில்துறையிலையும், வணிகத்துறையிலையும், சேவை துறையிலும் இதிலையும் நமக்கு பங்களிப்புன தேவையாக இருந்து கொண்டு சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்கள்ல அவர்களை தயாரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பொருளாளர் வல்லுநர்களாக மாற்றினார்கள். சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு எப்படிப்பட்ட வியாபாரிகளாக இருந்தார்கள். விவசாயம்
மதீன வாசிகளுடைய ஒரு கலையாக இருந்தது. அங்கே அஸ்வத் இப்னு மாலிக், இன்னும் சலமா, அப்துல் ரஹ்மான், இன்னும் பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். மதீனா வாசிகள் அவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் அதே நேரத்தில் போர் தளபதிகளாக அரசியல், இஸ்லாமிய அரசியலை எப்படி அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி 30 வருஷ கிலாபத்தை மிக அழகாக செய்து காண்பித்தார்கள். தகவல் தூதுகளை கொண்டு போகக்கூடிய இன்னும் ஹாத்திம் அபிபல்தா கல்வி போன்ற சஹாபாக்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரித்தார்கள். நபி அவர்கள் ஹாபிஸ்களை, ஆலிம்களை தயாரித்தது போன்று இந்த துறை சார்ந்தவர்களையும் நபி அவர்கள் நல்ல முறையில் தயாரித்திருக்கிறார்கள். அதனால் நான் மிக தயவாக, பணிவாக, அன்பாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த நாட்டுடைய பாசம் பற்றி இருப்பது போன்று இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு, இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்கு, இந்த நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு, இந்த நாட்டுடைய அரசியல் ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதியாக இருப்பதற்கு, நாம் விவசாய துறையில, தொழில்துறையில, வணிகத்துறையில, சேவைகள் துறையில எப்படி நாம் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். எப்படி ஒரு ஆளுமை ஹாபிஸை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு கவலை இருக்கிறதோ, அதே போல நான் பாதுகாப்புகளையும் பாதுகாப்பு துறையிலையும் என்ற குழந்தையை கொண்டு வர வேண்டும். நான் எப்படி ஒரு முஃப்தியாக, ஒரு முஹத்திஸாக, ஒரு PhD இஸ்லாமிய துறையில செய்த டாக்டராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அதே போல நீதித்துறையிலையும் என்னுடைய குழந்தை வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நாம் எப்படி இந்த இந்த துன்யாவுடைய தீனுடைய விஷயங்கள் பங்காளிகளாக இருக்க விரும்புகிறோமோ, அதே போல இதையும் தீனுடைய ஒரு பங்காக கருதி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில, SLAS-ல எப்படி எங்களை குழந்தைகளை நாம் தயாரிக்க முடியும் என்பதை, இது இது ஒரு முக்கியமான ஆண்கள் பெண்களுடைய தேவையை நாம் கருத்தில் எடுத்து இந்த விஷயங்கள் உள்ள நாம் மீடியா என்பதே இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. மீடியா என்பதே இன்றைக்கு இஸ்லாமோபோபியாவாக மாறியிருக்கிறது. நாட்டை தவறாக விமர்சிக்கக்கூடிய, இல்லாத பொல்லாதெல்லாம் அவதூறு கட்டக்கூடிய ஒரு ஒரு இடமாக மீடியா மாறியிருக்கிறது. அதனால் எங்களுடைய பங்களிப்பு இதுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கும். ஊடகத்துறையை நாம் மேம்படுத்துவதில், அதில் எங்கள பங்களிப்பு செய்வதில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். நான் இந்த ஹுத்பாவை தொடர்ந்து 7-8 இடங்களில் செய்துவிட்டேன். நான் சென்ற மாதத்தில் இந்த மஸ்ஜிதில் நடத்தின ஹுத்பாவிலும் இந்த விஷயத்தை வலியுறுத்தினேன். எப்படி எங்களுடைய குழந்தைகளை ஹாபிஸ்களாக, ஆலிம்களாக நாங்கள் ஆக்க வேண்டுமோ, அதே போன்று இவர்களை இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக, நான் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களை நாடு வந்து அது எதிர எதிர்பார்க்கிறது, கல்வி ரீதியாக எங்களை எதிர்பார்க்கிறது, எங்களை பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்கிறது, பாதுகாப்புல எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறது. நாம் எப்படி ஆன்மீக வளர்ச்சியில ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ, கல்வியுடைய நாம் இந்த அளவு ப்ரொஃபஸர்ஸாக, நாம் இந்த நாட்டுடைய இந்த கன்ஸ்டிடியூஷன்ல பங்கெடுக்கக்கூடியவராக, நான் இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய அந்த 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 பகுதிகளில் என்னுடைய பங்களிப்பினால் செய்யக்கூடியவனாக, ஆண்கள், பெண்கள், சிறார்கள் எப்படி மக்தபின் ஊடாக, குழந்தைகளை பள்ளிக்கூடத்தின் ஊடாக, நாம் குரான் மதரசாவின் ஊடாக, அகதியாவின் ஊடாக, குரான் எபில் செய்வதன் ஊடாக, மதரசாக்கள் ஊடாக நாம் குழந்தைகளை தயாரிக்கிறோமோ, அதே போலதான் இந்த நாட்டில் சுமார் 6 லட்சம் குழந்தைகள் ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கிறான். மதரசால ஒரு 25,000-30,000 குழந்தைகள் தான் இருக்கிறான். இந்த 6 லட்சம் குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது, அது எங்களுடைய ஒவ்வொரு நேரத்துடைய துவாவாக இருக்க வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு பங்காளிகளாக எங்களுடைய முஸ்லிம்கள் இந்த 1000 வருடத்தில் என்றுமே இருந்திருக்கிறார்கள். 1200 அது டச்சுடைய பீரியட், போர்ச்சுகளுடைய பீரியட், ஆங்கிலர்களுடைய பீரியடாக இருக்கிறார். அந்த எல்லா காலத்திலையும் நாங்கள் இந்த நாட்டுக்கு நேர்மையாக நடந்திருக்கிறோம். யுத்தம் நடந்த காலத்திலும் எங்களுடைய பங்களிப்பு ஒரு பாரிய பங்களிப்பாக இருந்திருக்கிறது. ஆனா எங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறதே சென்ற வருடத்தின் 21 நாள் தான். அந்த நிலைமை நீடிக்க கூடாது, அது மாற வேண்டும். அதுக்கு எங்களில் சில மாற்றங்கள் தேவை. இந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதன் கீழ் தான் இது மதத்தின் பெயரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் அல் ஜமீத்துல்லாமாவினால் வெளியிடப்பட்டது. ஒவ்வொருவரும் படிங்கள், அது இணையதளத்தில் வெப்சைட்ல போய் ஜமீத்துல்லாமாவில் எடுத்துக்கொள்ளலாம், அதை நீங்க வாங்கிக்கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் ஒரு சிறிய புத்தகம். எதிர்கால சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆலிமும் இந்த நாட்டில் நான் பேசக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன விட திறமையான ஆற்றலை திறமை தந்திருக்கிறார். இந்த நாட்டுடைய ஆத்மீக வளர்ச்சியுடன் ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்களுடைய வரக்கூடிய மாதத்தின் ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கும் இந்த நாட்டுக்கு முன்மாதிரியான நாட்டை நேசிக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்டுவோம். ஏற்றுமைகளை மறந்து காட்டிக் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுக் கொடுத்து மற்றவர்களை தூண்டி தவறான விஷயங்களை பேசி விமர்சித்து கொச்சைப்படுத்தி எங்களுடைய எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை போய் அது பெரிதாக காட்டி அதுல சந்தேகத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய முஸ்லிம்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பௌவா செய்வோம், மன்றாடுவோம், அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோம். ஒன்றுபட்ட சமூகமாக இருப்போம், ஒன்றுபட்ட சமூகமாக இருப்போம். ஒன்றுபட்ட சமூகமாக மாற முடியும் விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பும் தான். விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பு தான். கோபத்தாம் வரும், ஆத்திரம் வரும், கவலை வரும். சிலர் ஏசி பேசி விடுவார், ஆனா அவர் மன்னிப்பு கேட்டுதான் உடனடியாக அவரை மன்னிச்சுட்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுதான். எங்களுக்கு இது முன்மாதிரியாக அமையும். அதனால் திரும்ப நான் இதை மீட்டுக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு சாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய நியமத்துகளை மதித்து அது வக்ஃப் சபையாக இருக்கலாம், அதை இன்னும் காதி கோட்டாக இருக்கலாம், அது முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். இது எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சில ரைட்ஸ்கள், அதுகளால தரப்படக்கூடிய வழிகாட்டல்களை இந்த நேரத்தில் எங்களுடைய சுகாதார வழிகாட்டல்களை மதிச்சு உலமாக்களுடைய வழிகாட்டல் மதிச்சு இந்த நாட்டுடைய மச்சதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தைரியமாக இருந்து அல்லாஹ் எனக்கு தந்த ஞாபகத்தாக இதை கருதி இந்த நன்றியுடன் எல்லாம் நீ என்ன மச்சதை நிர்வகிக்கக்கூடிய நான் என்பது அல்ல, எல்லாம் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தகப்பனார் இஸ்மாயில் அவர்கள் ஒரு பக்கெட்ல தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அதை புகட்டி விட்டு அந்த சூடான நேரத்துல தண்ணீர் கொடுத்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல வந்து ரெண்டக்கா தொழுது சொல்வார்களாம், யல்லா நீ எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தாயே, எனக்கு இதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாயே, நன்றி செலுத்துவார்கள். யல்லா என்னை ஒரு ஆலிமாக, என்னை ஒரு ஜெய்மத்துலமாவுடைய பொறுப்பாளியாக, என்னை இந்த இடத்துல வக்ஃப் சபையில யல்லா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொறுப்பாக என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னா மஸ்ஜிதுல இமாமாக நிர்வாகியாக வச்சிரு, நீ தந்த நியமஸ்தி அல்லா, உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உனக்கு நான் என்றுமே நன்றியுள்ளவனாக இருப்பேன். ஆக நாட்டுடைய பற்றை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு திரும்ப எங்கட வாலிபர்கள் இந்த தவறான சிந்தனையில் போய்விடாமல் இருப்பதற்கு மதத்தின் பெயரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறோம். அந்த வழிகாட்டல்களை எடுத்து படித்து ஒவ்வொரு இமாமும் மஸ்ஜிதுகள்ல குத்பாக்கள்ல இதை பேசி மக்களுக்கு மக்கள் பயப்படுத்துவதோடு நான் சொன்ன இந்த தலைப்புகளை நான் மார்க்க ரீதியாக உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கல்விக்கு என்ன என்னுடைய பங்களிப்பு என்ன, இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு என்னுடைய பங்களிப்பு என்ன, விவசாய துறையில் என்னுடைய பங்களிப்பு என்ன, இந்த நாட்டுடைய மேம்பாட்டு அரசியலுக்காக வேண்டி உண்மையான முஸ்லீம் அரசியல்வாதியாக இருந்து நான் என்னுடைய பங்களிப்பு என்ன, அதே நேரத்தில் நிர்வாகத்துறை, நீதித்துறை, பாதுகாப்புத்துறை, ஊடகத்துறையிலையும் நான் ஒரு முன்மாதிரியான அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய மொழியை அந்த மொழி வளங்களை பயன்படுத்தி அது சிங்களமாக முதலிடத்தை கொடுத்து ஆங்கிலமாக தமிழாக இன்னும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அரபு பாஷையையும் உருது பாஷையும் என்னென்ன பாஷைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், அது ஜெர்மனி பிரெஞ்சுடைய பாஷையாக இருக்கலாம், இவைகளை ஏற்படுத்தி ஒரு அழகான எங்களுக்கு அல்லாஹ் சாரா விவசாயத்துறை, தொழில்துறை, வணிகத்துறை, சேவை துறை இவைகளில் எங்களுடைய பங்களிப்பு செய்தவர்களாக நாம் ஒன்றுபட்ட சமூகமாக இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் நல்ல சமூகம். இந்த சமூகத்துக்கு நாம் என்றுமே துவா செய்ய வேண்டும். இந்த சமூகத்துக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்கும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் அதுக்கு பாதுகாப்பு துறையினர்கள் இந்த COVID-19 போக்குவதற்கு. இன்னைக்கு எனக்கு காலையில ஒரு தகவல் கிடைக்கிறது, ஒரு முஸ்லிம் சகோதரருடைய ஒரு சகோதரியுடைய அவர்கள் குவாரண்டைன்ல இருக்கிறார்கள். அவருடைய தாய் மாமியார் மௌத்தாகி விட்டார்கள். அவங்க இருக்கிறாங்க அந்த காலி பகுதியில குவாரண்டைன்ல. ஆனா அவர்களை கண்டி பகுதிக்கு அழைத்து செல்கிறார்கள். அதுல 5-6 ஆமிகள் பாதுகாப்பு கொடுத்து அந்த மையத்துக்கு கொண்டு போகிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு பாதுகாப்பினர் எங்களுக்கு பாதுகாப்பு தந்தித வழிநடத்தக்கூடிய நேரத்தில் அலட்சியமாக பொறுப்போக்காக இருந்து இதுக்கு நாங்க மஸ்ஜித் நிர்வாகிகளும் பயப்படுவோம். அஞ்சிரத்துக்குரிய காரணம், நாங்க கட்டுப்பாடு இல்லாத சமூகமாக இருக்கிறோம் என்று அதை போக்கிவிடுவோம். இன்று தௌபா செய்வோம். இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருந்தால் மஸ்ஜிதுகள் போய் பாருங்கள், எப்படி 50 பேர் இருந்தால் அங்கு 51 பேர் கிடையாது. அப்படி ஒரு வழிபட்ட சமூகமாக இருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை பதிவு செய்து கொண்டு இந்த மஸ்ஜித் நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு அழகாக இந்த எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த எத்தனை வருஷமா, எத்தனை வருஷமாக 2005-15 வருஷமாக அன்றே அல்லாஹ் தஆலா அந்த 2005-15 வருஷத்துக்கு முதலாவது ஹுத்பாவை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் 776வது இன்றைய இந்த ஹுத்பாவிலையும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு உங்களுடைய துவா, உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய உத்தாச இந்த நாட்டில் பல கயிர்களை ஜெமித்துலமா ஊடாக ஒரு தனி மனிதன் என்ற ரீதியாகவும் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான்டா, அது அல்லாஹுடைய நேமத்து தான். ஒவ்வொருவரும் எங்களை தலையை கீழே போட்டு நான் ஒரு பணிவுள்ளவனாக மாறி அல்லாஹிடத்துல தௌபா இஸ்திஃபார் செய்து கொண்டே ஒவ்வொருவரும் அவங்களுடைய பணியை முறையாக செய்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். இந்த SLBC-க்கும் அதனுடைய டிரெக்டர் அதுக்கு எங்களுக்கு எப்பவுமே உதவியாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும், அதுல இந்த நாட்டு பிரஜைகளுக்கும் எல்லோருக்குமே அதுல துவா செய்தவனாக இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய அமைதிக்குமாக நாம் துவா செய்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு அமைதியை தருவாயாக, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் சக்தியுள்ளதாக மாற்றி தருவாயாக. அல்லாஹ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவிடை நீ உலகத்தை இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாயாக. இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் சோதனையை நீ நீக்கி விடுவாயாக. உன்னிடத்தில் மன்றாடுகிறோம், உன்னிடத்துல தான் கையேந்த முடியும். நீதான் உதவி செய்யக்கூடிய ரப்பாக இருக்கிறாய். அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமையாக்கி ஒன்றுபடுத்தி எங்களுடைய மஸ்ஜிதுகளை நிர்வாகத்தை சிறப்பாக்கி ஊர் மக்களை வழிநடத்தக்கூடிய நிர்வாகிகளாக ஆக்கி எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்வாயாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.